கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையில் பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான நாமத்திலும், நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான நல்வாழ்த்துக்களோடு தேவன் விசேஷமாய் இந்த ஒரு அருமையான ஆவிக்குரிய மாநாட்டில் அவருடைய மேலான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக சர்வ வல்ல பிதாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் ஏறெடுத்து கொண்டு, நாம் சார்ந்திருக்கிறதான ஆற்காடு பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட உங்கள் மத்தியில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கடந்து செல்லலாம். வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் 8:3-4 வசனங்கள்.
உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன்.
பிரியமானவர்களே, சங்கீதம் 8 தேவனுடைய மகத்துவத்தையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிற இந்த மகத்துவத்தின் மத்தியில் மனுஷர்கள் தேவனுடைய விசாரிப்பிற்கும் அவர் நினைத்து பார்ப்பதற்கும் அவர் எம்மாத்திரம் அப்படிங்கிற காரியங்களை நம்ம அங்கே கவனித்து பார்க்குறோம். ஏன்னா இன்றைய பாடத்தில் கூட நம்ம ரெண்டு பகுதிகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒன்று, தேவனுடைய படைப்பினுடைய மகத்துவத்தை, சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மற்றும் தேவன் படைத்திருக்கிறதான வானத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அடுத்ததாக தேவன் நம்ம மேலே எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் காட்டுகிறார் என்பதை குறித்து இரண்டாவது பாகத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு 8 சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது தேவனுடைய பிரமிப்பை நம்மால் உணராமல் என்ன பண்ண முடியாதுன்னா இருக்க முடியாது. ஏன்னா அருமையானவர்களே, தாவீது வானங்களை பார்த்து தேவனுடைய பிரமிப்பை என்ன பண்ணார்னா உணர்ந்தார். இன்னும் சொல்லிட்டா, வானங்களில் இருக்கிற காரியங்களை கவனித்து பார்க்கும்போது தாவீது தான் எந்த அளவுக்கு சிறியவராக இருக்கிறோங்கிற காரியங்களை அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா உணர முடிஞ்சது. ஏன்னா பாருங்கள், இன்றைய நாளில் நமக்கு காஸ்மாலஜி, அண்டத்தை பற்றின பிரபஞ்சத்தை பற்றின விஷயங்கள், வானத்தை பற்றின காரியங்கள், இன்னும் சயின்ஸ் எல்லாமே இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. ஆனால் தாவீது வாழ்ந்த காலத்தில் இது எதுவுமே இல்லாத போதே தாவீது வானங்களை பார்த்து தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய பிரமிப்பை அவர் பார்த்து என்ன பண்ணுறாருன்னா பிரமிக்கிறார். ஏன்னா நீங்கள் நான் கூட இப்போது தாவீதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, இரவு நேரத்தில் அவர் எப்படி வானங்களை அண்ணாந்து பார்த்து இந்த காரியங்களை யோசிச்சிருப்பார். ஏன்னா பாருங்கள், தேவன் தாவீதா நம்மளை கற்பனை செய்து பார்க்கும்போது வானத்தில் இருக்கிற காரியங்கள் தன்னை விட பெரியதா, ரொம்ப பெரியதா தேவன் செய்திருக்கிறார்ன்ற விஷயத்தை அவர் உணர்றார். அப்படி உணரும்போது தேவனுடைய அந்த பிரம்மாண்டம் தாவீதை வியப்பில் என்ன பண்ணுதுன்னா கொண்டு போகக்கூடியதா அங்கே இருக்குது. ஏன்னா சகோதர சகோதரிகளே, தாவீது காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ரொம்ப பெரிய அளவில் இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றம் இருக்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தொலைநோக்கிகள் வழியாக என்ன பண்ணுறோம், வானத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்குறோம். அந்த தொலைநோக்கிகள்லேயே என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, இது பாருங்கள், இது விஷுவல் தொலைநோக்கி டெலிஸ்கோப்பி சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ரேடியோ டெலிஸ்கோப்பி சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எதில் பிக்சர் ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தா, இந்த ரேடியோ டெலிஸ்கோப்பி மூலமாக பார்க்குற விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஏன் அப்படி சொல்லி பார்த்துட்டா, இந்த ரேடியோ தொலைநோக்கி மூலமா பார்க்கும்போது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அந்த ஒரு காரியங்களை என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்க்க முடியும். வளிமண்டலத்தில் காற்று வளிமண்டலத்தில் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் என்ன இருக்குதுங்கிற விஷயத்தை என்ன பண்ண முடியும்னா தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிற காரியத்தை அங்கே குறிப்பிடுறார். அப்போ யாவே தேவன் நம்ம எல்லார் மேலும் இப்பேற்பட்ட அன்பை அங்கே வச்சிருக்கிறாரா அப்படின்னா வச்சிருக்கிறாருங்கிற விஷயத்தை எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி சொல்கிறாருன்னா இந்த வானத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது, ஏன்னா பாருங்கள் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் வானத்தில் பார்க்குறோம் இல்லையா, இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம வாழக்கூடிய இந்த விண்வெளி அந்த மில்கிவே கேலக்சியில் இருக்கிறதுல ஒரு சிறிய பகுதியை தான் நாம் என்ன பண்ணுறோமா பார்க்குறோம். இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா நாம் நட்சத்திரங்களை பார்க்கும்போது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காண்பித்த ஒளியை தான் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஏதோ இது அன்னன்னைக்கு வர ஒளியை நாம் என்ன பண்ணுறதில்லை பார்க்குறதில்லை, இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி காண்பிக்கிற ஒளியை தான் நாம் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா அங்கே குறிப்பிடறார். அப்படின்னா நம்ம எல்லாருமே பாஸ்ட்டை தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம இன்றைக்கி வானத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்போ பார்க்குறோம். சரி, அப்போ இந்த ஒரு மில்கிவே கேலக்சி சொல்கிறோம் இல்லையா, நம்ம வாழக்கூடிய அந்த ஒரு விண்மீன் விண்வெளியில் அந்த மில்கிவே கேலக்சியில் நம்மளுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது, ஏன்னா நாம் வாழக்கூடிய அந்த பூமி எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டோம்னா, ஏன்னா இந்த மில்கிவே கேலக்சிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதில் நாம் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதரர்கள் அங்கே பிக்சரில் காமிச்சிருப்பாங்க. அப்போ பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இதில் தேவன் ஏன் நம்மளை அந்த மில்கிவே கேலக்சியினுடைய மையத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாருங்கிற விஷயத்தை கவனித்து பார்க்கும்போது கூட அதுக்கு கூட சில காரணங்கள் இருக்குது அறிவியல் பூர்வமாக. ஏன் அப்படி சொல்லி பார்த்துட்டா பாருங்கள், இந்த மையத்துக்கு அருகில் நாம் இருக்கும்போது அங்கே மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்லை, ஏன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய சில நோவாஸ்கள் சூப்பர் நோவாஸ்லாம் என்ன பண்ணுது அங்கே இருக்கு சொல்லி சொல்கிறார். அதனால தான் தேவன் ஏற்ற ஒரு பாதுகாப்பான இடத்துல என்ன பண்ணியிருக்கிறார் மனுஷனை அங்கே வைத்திருக்கிறாரு. அடுத்து ரெண்டாவது ஒரு காரணம் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நாம் அந்த கேலக்சியோட மையத்தில் இருந்துட்டால் வெளிப்புறத்தில் இருக்கிற காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, மற்ற கேலக்சியை பார்க்குறோம், மற்ற கிரகங்களை பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும் சொல்லி சொல்கிறாருன்னா நம்ம அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி தேவன் அங்கே வச்சிருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. அப்போ சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த ஒரு இப்படியான ஒரு சிருஷ்டிப்பை அங்கே சிருஷ்டி வைத்திருக்கிறாருன்ற விஷயத்தையும், இந்த ஒரு பெரிய மில்கிவே கேலக்சியில் தான் நாம் எல்லாம் வாழ்கிறோங்கிற விஷயத்தையும் மனுஷர்கள் எப்போ தான் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அறிவியல் பூர்வமாக. நம்ம எல்லாரும் இந்த ஒரு மில்கிவே கேலக்சியில் தான் இந்த பகுதியில் தான் என்ன பண்ணுறோம் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஒரு மில்கிவே கேலக்சியில் எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படி சொன்னால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் என்ன பண்ணுமா இந்த ஒரு மில்கிவே கேலக்சியில் வந்து என்ன பண்ணுதுன்னா இருக்கு சொல்லி குறிப்பிடுறாங்க. 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி அப்படி சொல்லி. அப்போ இந்த ஒரு பிரபஞ்சத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவத்தை பார்த்து நாம் என்ன பண்ணுறோன்னா திகைக்கிறோம். ஏன்னா நாம் வாழக்கூடிய இந்த மில்கிவே கேலக்சிலேயே இந்த அளவுக்கு நட்சத்திர கூட்டங்கள் என்ன பண்ணுது காணப்படுது. அப்படி இருக்கிறதா இதுதான் முடிவான எண் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதில் இந்த மில்கிவே கேலக்சியில் இந்த அளவுக்கு எண்ணிக்கை என்ன பண்ணக்கூடும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே குறிப்பிடுறாங்க. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகை, சராசரியாக மக்கள் தொகை இன்றைக்கி உலகத்தில் எடுத்துகிட்டா எவ்வளோ ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 800-900 கோடி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ 800-900 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா நட்சத்திரங்களை எண்ணிக்கை பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது இந்த மில்கிவே கேலக்சியில், 10,000-40,000 கோடி. குறைவான எண்ணை நாம் எடுத்துட்டால் கூட ஒரு மனுஷனுக்கு 10 நட்சத்திரன்ற கணக்கில் என்ன பண்ணுது அங்கே காணப்படுது. நம்ம வாழக்கூடிய இந்த மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நட்சத்திரங்கள் எண்ணிக்கையை எடுத்து சராசரியாக மனுஷனுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கு எத்தனை நட்சத்திரத்தை கொடுக்கலாம், 10 நட்சத்திரத்தை என்ன பண்ணலான்னா கொடுக்கலாம். அப்போ பாருங்கள் சகோதர சகோதரிகளே, எவ்வளோ பெரிய எண்ணிக்கை அங்கே காணப்படுது. என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா இவ்வளோ எண்ணிக்கை நட்சத்திர கூட்டங்கள் இருந்துட்டாலும் தேவன் இவ ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்து அழைக்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கு என்ன பண்ணுறாரு? பெயர் வைத்து அழைக்கிறார். வாசிக்கலாம் ஏசாயா 40:26. அருமையானவர்களே, அந்த ஏசாயா 40 சொல்லும்போது அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. இன்னும் நீங்க சங்கீதம் 147:4 கூட வாசிக்கலாம்.
அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார்.
அப்ப தேவன் நட்சத்திரங்களுக்கு எல்லாம் பெயரிட்டு என்ன பண்றாராம்? அழைக்கிறார். இப்போ இன்றைக்கி நாம் நட்சத்திரத்துக்கு பேர் வச்சுருக்கிறோம் இல்லையா, அதே பேர் தான் தேவன் வச்சுருக்கிறாரான்னு கேட்காதீங்க, ஏன்னா அது நமக்கு தெரியல. ஆனால் தேவன் ஒவ்வொன்றத்துக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? பேரிட்டு அழைக்கிறார். சில நட்சத்திரங்களை நம்மளால் கண்களால் என்ன பண்ண முடியறதில்ல, பார்க்க முடியறதில்ல, ஆனாலும் தேவன் ஒவ்வொன்றுக்கும் பேர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன காரியத்தை இது அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த நட்சத்திர கூட்டங்கள் மீதான தேவனுடைய அதிகாரத்தை அது என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துது. ஏன்னா அவர் ஒவ்வொன்றத்துக்கும் கணக்கு வச்சிருக்கிறாரு, ஒவ்வொன்றத்துக்கும் பேர் வைத்திருக்கிறார். ஏன்னா தேவைப்படும் போது அவைகளை என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் பயன்படுத்துகிறார். தேவைப்படும் போது தேவன் அவைகளை என்ன பண்ணுறாருன்னா பயன்படுத்துகிறவரா அங்கே இருக்கிறார். அவைகள் இந்த வானத்தில் இருக்கக்கூடியவைகள் எப்படி இருக்குது சொல்லி சொல்கிறாருன்னா தேவனுடைய சேனைகளாக இருக்குது. தேவன் அவைகளை பயன்படுத்துகிறவராக அங்கே இருக்கிறாரு. இப்போ சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுங்கிறத தான் தேவன் பெயர் வைத்து அழைக்கிறாருங்கிற விஷயம் என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துது. ஏன்னா பாருங்க, ஆதாம சிருஷ்டிப்பு பண்ணி தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, பேரிட்டு ஆண்டு கொள்ளுங்க சொன்னார். அப்போ அது ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துது. எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே இருக்குதுங்கிற விஷயத்த இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே நாம் வாழக்கூடிய இந்த மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களுடைய எண்ணிக்கையை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இன்னும் பாடத்தில் பார்க்க போகிறோம் அநேக நட்சத்திர கூட்டங்கள் என்ன பண்ணுது, இருக்குது. அப்போ எல்லாத்தையும் தேவன் பேர் வச்சு அழைக்கிறார் சொல்லும்போது இப்போ நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்மளுடைய நிலையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளால் எந்த அளவுக்கு பேரை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2018 ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சராசரியாக ஒரு மனுஷன் 5,000-10,000 முகங்களை என்ன பண்ண முடியுமா, ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா சில வேலைகளை நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரதர் உங்களை பார்த்தா போல இருக்குது ஆனால் பேர் எனக்கு என்ன ஆகலை, ஞாபகம் வரல. ஸோ அப்போ முகத்தை என்ன பண்ண முடியுமா, ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் பெயர்கள் விஷயத்துக்கு வரும்போது ஒரு மனுஷனால் அதிகபட்சம் 2,500 பேருக்கு மேலே என்ன பண்ண முடியாதான், ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியாது. அது கூட நிறைய ப்ராக்டிஸ் அவர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒப்பிட்டு பாருங்கள் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த ஞானம், அவருடைய ஞாபகத்திறன், அவருடைய வல்லமை அங்கே பார்க்கும்போது அவர் நம்மளை நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இப்படியாக ஒவ்வொன்றத்தையும் பேர் வைத்து அங்கே அழைக்கிறார் அப்படி சொல்லும்போது தேவன் தான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் கட்டாயம் கணக்கு வைப்பார். அதே போல் அவருக்கு என்ன இருக்குதுங்கிற விஷயம் அவருக்கு நல்லா தெரியும். அவருடையவைகள் எதுங்கிற விஷயம் தேவனுக்கு நன்கு தெரியும். ஏன்னா அருமையானவர்களே, கவனித்து பார்க்கும்போது இந்த ஒளியானது சூரியன் காலையில் உதயமாகுது இல்லையா, அந்த ஒளி நம்ம பூமிக்கு கடந்து வருது இல்லையா, ஒளி கடந்து வரக்கூடிய வேகத்தை பார்த்தீங்கன்னா அது 186,273 மைல் வேகத்தில் என்ன பண்ணுதான், ஒளி ட்ராவல் பண்ணுது சொல்கிறாங்க. இந்த 186,273 மைல் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு அவ்வளோ ஸ்பீடில் என்ன பண்ணுதான், ஒளி ட்ராவல் பண்ணுது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மைல் இந்த ஒளி ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன்று தொடர்ந்து 12 ஜீரோ போட்டுக்கோங்க. அவ்வளோ கிலோமீட்டர், அவ்வளோ மைல் என்ன பண்ணுது ஒளி ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணுது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒளி ஆண்டு. இத்தனை கிலோமீட்டர் ஒளி ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா ஒரு ஒளி ஆண்டு. ஏன் இந்த விஷயத்தை நாம் பார்க்குறோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இந்த ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ தூரம், சில நட்சத்திரங்களுடைய தூரங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன ஆகிடும், ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளே போயிடுவோம். பாருங்கள், குளிர்காலம் வருதுங்கிற விஷயத்தை சில நட்சத்திரங்களை பார்த்து நாம் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம் இது குளிர்காலமாக இருக்குது அப்படிங்கிறத. எப்படி நாம் சொல்கிறோன்னா, இந்த ஓரியன் பெல்ட்டை பார்க்கும்போது நாம் சொல்லுவோம் இது என்ன இருக்குது, இது குளிர்காலம். மூன்று நட்சத்திரங்கள் சேர ஒன்று சேர அங்கே கவனிக்கும் போது நாம் சொல்லுவோம் இது என்னவாக இருக்குது, குளிர்காலமாக அங்கே இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போது இது நட்சத்திரங்களை பார்த்து நாம் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கும்போது, இன்னும் சில நட்சத்திரங்களை கவனித்து பார்த்தோம்னா அது எத்தனை ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் என்ன பண்ணலான்னா புரிஞ்சிக்கலாம். அதில் முதலாவது ஒரு நட்சத்திரம் நம்ம பார்க்கலாம், சீரியஸுங்கிற ஒரு நட்சத்திரம். இது எத்தனை ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.6 ஒளியாண்டுகள். ஒரு ஒளியாண்டுக்கு 5.88 ட்ரில்லியன் அப்படின்னா என்ன சொல்லலன்னா 100,000 கோடி மைல்கள் ட்ராவல் பண்ணாதான் ஒரு ஒளியாண்டு. இந்த சீரியஸ் நட்சத்திரத்துக்கும் இருக்கிற தூரம் பார்க்கும்போது 9 ஒளியாண்டுகள் தூரம். அப்படின்னா எவ்வளோ மைல் அப்படின்னு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கணக்கு போட வேண்டியதாக அங்கே இருந்தது. அப்படின்னா என்ன சொல்ல வரோன்னா, இந்த சீரியஸ் நட்சத்திரத்தை நாம் இன்றைக்கி பார்த்தோம்னா, இன்றைக்கி நைட்டு நம்ம வானத்தில் அந்த சீரியஸ் நட்சத்திரத்தை பார்த்தோம்னா அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 9 ஒளியாண்டுகளுக்கு முன்னாடி அதனுடைய பிரகாசத்தை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம், பார்ப்போம். இன்னொரு நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாம், இது பெட்டல்ஜூயஸ். இந்த ஒரு நட்சத்திரம் பார்க்கும்போது இது 500 ஒளி வருடம் சொல்கிறாங்க, 500 லைட் இயர்ஸ். அவ்வளோ தூரம் தான் இந்த லைட் இயர்ஸ் என்ன பண்ண, இந்த ஸ்டாரை நாம் இன்றைக்கி பார்க்குற ஸ்டாரு 500 வருடங்களுக்கு முன்னாடி அதனுடைய பிரகாசத்தை நாம் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக சொல்லும்போது ரீகல், அதுவும் இன்னொரு நட்சத்திரம். இதனுடைய ஒளியாண்டுகள் பார்க்கும்போது, இந்த ரீகல் நட்சத்திரத்தினுடைய விஷயங்கள் பார்க்கும்போது, இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த 850 ஒளி இயர்ஸ் வந்து என்ன பண்ணதுன்னா இருக்குது, 850 ஒளியாண்டுகள் பின்னோக்கி. இன்றைக்கி பார்க்குற நட்சத்திரம் 850 ஒளியாண்டுகளுக்கு முன்னாடி அதனுடைய பிரகாசத்தை நாம் என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ இவைகள் எல்லாமே இப்போ பார்த்துட்டு நாம் ஒரு 3 நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியனை விட எப்படி இருக்குது, ரொம்ப பெரியவைகளாக இருக்குது. அப்போ நமக்கு கேள்வி என்னென்னா, அப்போ சூரியன் எவ்வளோ பெருசு, ஏன்னா இவைகளெல்லாம் எதை விட பெருசாக இருக்குது, சூரியனை விட பெருசு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்முடைய சூரியன் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, இப்போ சகோதர சகோதரிகளே, நமது சூரியன் சுமார் 1 மில்லியன் டயாமீட்டர் விட்டம் கொண்டது. 1 மில்லியன் டயாமீட்டர் விட்டம் கொண்டது. இப்போ சூரியன்லேருந்து பூமிக்கான தொலைவை நாம் பார்க்கும்போது 94 மில்லியன் சொல்கிறாங்க, 9.4 கோடி கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணதுன்னா டிஸ்டன்ஸ் அங்கே இருக்குது, 94 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஏன் இந்த விஷயங்கள் சொல்கிறோன்னா சகோதர சகோதரிகளே, பூமி இந்த சூரியனை சுற்றி வரும்போது அது தன்னைத்தானே 1670 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றிட்டு, சூரியனை என்ன பண்ணுதுன்னா 1,07,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் பெற அவருக்கு என்ன பண்ணுதான், சுற்றுது. அப்போ நமக்கு கேள்வி வரப்போதா, நாங்கள் யாருமே சுற்றலையே, இவ்வளோ வேகமாக பூமி சுற்றினாலும் நாம் என்ன பண்ணுறதில்லை, சுற்றுறது இல்லையேன்னா அதுக்கு என்ன அறிவியல் பூர்வமாக கருத்து சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம காரில் ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, 100-150 கிலோமீட்டர்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த வேகம் நம்மளை என்ன பண்ணுறது இல்லை, எந்த விதத்துலேயும் பாதிக்காமல் அப்படியே ட்ராவல் பண்ணுறது. அது போல தான் இந்த பூமி சூரியனை சுற்றி வரும்போது இந்த வகையில் தான் என்ன ஆகுது, சுற்றி வருது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இன்னும் எளிமையாக புரிஞ்சிக்கும் போது சகோதரர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, இந்த ஃபோட்டோ ட்ராமாவில் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, சூரியன் நம்ம பூமியை விட 300,000 மடங்கு பெருசு. அப்படின்னா பூமியே ஒரு ரயில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருது அப்படின்னா 1 மாதம் டைம் எடுக்கும். பூமியே ஒரு ட்ரெயின் சுற்றி வர்றதுக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றிச்சின்னா 1 மாதத்தில் என்ன பண்ணும், சுற்றி வந்துடும். அதே ட்ரெயின் சூரியனை சுற்றி வரணும்னா 340 வருஷம் ஆகும் அப்படி சொல்கிறேன். அப்போ பூமியை விட சூரியன் வந்து எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சூரியனை விட நம்ம பார்த்த நட்சத்திரங்கள் ரொம்ப பெரியவைகளாக அங்கே இருக்குது சகோதர சகோதரிகளே. இப்போ அருமையானவர்களே, இது ஏன் இப்படி சொல்லிட்டு வர்றாருன்னா, இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப பெரிய நட்சத்திரம் அப்படி சொல்லி சொல்லிட்டா அது சொல்கிறாங்க யூஒய் ஸ்கூட்டி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம். இது நம்முடைய சூரியனை விட 1700 மடங்கு பெரியதான். சூரியன் தான் பெருசு நம்ம நினைக்கிறோம், ஆனால் சூரியனை விட ரொம்ப பெரிய நட்சத்திரம் அப்படி சொல்லிட்டா இந்த யூஒய் ஸ்கூட்டி அப்படிங்கிற இந்த நட்சத்திரம். அப்போ சூரியனை இதுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு சின்ன டாட் போல தான் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்குது. அப்போ பாருங்கள் சகோதர சகோதரிகளே, தேவன் இவை எல்லாவற்றையுமே சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் இவை எல்லாவற்றையுமே சிருஷ்டித்திருக்கிறார் சொல்லும்போது, இந்த பிரபஞ்சவியலில் காணப்படுகிற எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தினுடைய கிரியைகளாக இருக்குது, அவருடைய விரல்களின் கிரியைகளாக இவைகள் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, வாசிங்க சங்கீதம் 19:1
வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது.
அப்ப பாருங்க, இந்த வானங்கள் தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. ஏன்னா இவை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க சிருஷ்டிப்பு பண்ணியிருக்கிறாரு. தேவன் இவ்வளோ பெரிய காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறாருன்னு சொல்லி உணரும்போது சகோதரர் எழுதுறாரு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய சிறிய தன்மையை நம்மளால் அங்கே என்ன பண்ண முடியுது, உணர முடியுது. இவ்வளோ பெரிய சிருஷ்டிப்புகளுக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம், ரொம்ப சின்னவங்களாக வந்து என்ன பண்ணுறோம்னா இருக்கிறோங்கிற விஷயத்த உணர முடியுது. அப்போ அருமையானவர்களே, இதுவரைக்கும் நாம் பார்த்த காரியங்கள் எது தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மில்கிவே கேலக்சிக்குள்ளே இருக்கிற பெரிய நட்சத்திரம், இன்னும் சில நட்சத்திரங்கள், அவைகளுடைய ஒளி ஆண்டுகளை நாம் என்ன பண்ணோம், பார்த்தோம். இப்போ நாம் வாழக்கூடிய இந்த கேலக்சியிலேருந்து வெளியில் பார்த்தோம்னா, தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய காரியங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது இவைகள் எப்படி இருக்குதுன்னு நாம் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஏன்னா இந்த மில்கிவே கேலக்சியில் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் நீங்கள் வரணும்னா, ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு எண்டுக்கு நீங்கள் வரணும் அப்படி சொல்லி சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1,00,000 ஒளி ஆண்டுகள் ஆகும். மில்கிவே கேலக்சியினுடைய சைஸ், அதனுடைய விட்டம் எவ்வளோ பெருசு சொன்னால் 1,00,000 ஒளி ஆண்டுகள். அதை எப்படி சொல்கிறாருன்னா, இந்த பக்கம் டார்ச் லைட் அடித்தோம்னா அதனுடைய வெளிச்சம் அடுத்த பக்கம் தெரியணும்னா எவ்வளோ நாள் ஆகும், 1,00,000 லைட் இயர்ஸ் வந்து என்ன ஆகும்னா கடந்து போகும். அவ்வளோ பெரிய கேலக்சிக்குள்ளத்தான், ஒரு சிறிய இடத்துல தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு மில்கிவே கேலக்சிக்கு வெளியில் நாம் பார்க்கும்போது அங்கேயும் பார்த்துட்டா தேவன் அநேக சிருஷ்டிப்புகள் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சிருஷ்டிப்பு பண்ணியிருக்கிறாரு. இன்னும் பார்த்துட்டா பெரிய வெற்றிடம் அங்கே என்ன பண்ணுது, காணப்படுது. இந்த கேலக்சிக்கு மத்தியில் பெரிய வெற்றிடங்கள் அங்கே என்ன பண்ணுது, காணப்படுது. இதை குறித்து எங்கே வாசிக்கலான்னா, வாசிங்க ஏசாயா 42:5
வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது.
அப்ப பாருங்க, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து, இப்ப நம்ம ஒரு போர்வியை விரிப்போம் இல்லையா, அது போல தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அவைகளை விரித்து வைத்திருக்கிறார். அப்போ ஒரு கேலக்சிக்கும் இன்னொரு கேலக்சிக்கும் இடையில பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாருன்னா, பெரிய வெற்றிடம் அங்கே என்ன பண்ணுதுன்னா காணப்படுது சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் தேவன் அங்கே சிருஷ்டிப்பு பண்ணியிருக்கிறார் சொல்லும்போது, அப்போ மனுகுலத்திற்கான நன்மைக்காகவும் இன்னும் எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற அவர் நன்மைகளுக்காகவும் அவைகளை என்ன பண்ணியிருக்கிறார், தேவன் அங்கே சிருஷ்டிப்பு பண்ணியிருக்கிறார். இந்த மில்கிவே கேலக்சியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேலக்சி இருக்கு சொல்கிறாங்க. இந்த கேலக்சியோட பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் கேலக்சி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்க்கும்போது இந்த மில்கிவே கேலக்சியினுடைய லைட் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் போகணும்னா எவ்வளோ வருஷம் நம்ம சொன்னோம், 1,00,000 லைட் இயர்ஸ் சொன்னோம். ஆனால் இந்த விஷயத்துக்கு வரும்போது இந்த ஒரு கேலக்சியினுடைய சைஸ் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா 50,00,000 ஒளி ஆண்டுகள் தேவை. அதை விட 50 மடங்கு எப்படி இருக்குது இந்த கேலக்சி, நம்ம வாழக்கூடிய இந்த மில்கிவே கேலக்சியை விட 50 மடங்கு பெரிய கேலக்சி தான் எதுன்னா இந்த நீள்வட்ட விண்மீன். அப்ப சகோதர சகோதரிகளே, தேவன் எப்பேற்பட்ட தேவன், நம்முடைய சிருஷ்டிகர் எப்பேற்பட்ட சிருஷ்டிகர். என்ன நம்மளால நம்ப முடியாத விஷயங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சிருஷ்டிப்பு பண்ணி வச்சிருக்கிறாரு. இவைகளெல்லாம் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு மேலோட்டமான காரியங்களாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னா பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் தேவனுடைய பிரம்மாண்டத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு சில நிமிடங்கள் அங்கே தியானம் பண்ணியிருக்கிறோம். இப்போ சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா அதில் கூட தேவனுடைய கரத்தின் கிரியையை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஒருவேளை வந்து சின்ன சின்ன அணு அளவில் இருக்கிறவைகளாக இருக்கட்டும், சிறிய சிறிய உயிரினங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே யாருடைய கிரியையை நம்மளால் பார்க்க முடியும்னா தேவனுடைய கரத்தினுடைய கிரியையை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். இப்போ இப்பேற்பட்ட தேவன் நம்ம மத்தியில் இருந்து என்ன பண்ணியிருக்கிறார்னா அவ்வளோ காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறார், சிருஷ்டிப்பு பண்ணியிருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை நம்ம கவனிக்கிறோம். பார்த்துட்டு நம்முடைய பாடத்தினுடைய ரெண்டாம் பாகத்துக்கு வரும்போது அவர் சொல்கிறாரு, தேவனுடைய அன்பும் அக்கறையும். இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பெரிய மகத்துவம் நிறைந்த தேவன் நம்ம மீது அக்கறை வச்சிருக்கிறாரா, நம்ம மீது பிரியமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணலான்னா கொஞ்ச நேரம் நிதானித்து அங்கே பார்க்கலாம். அருமையானவர்களே, வாசிக்க கேட்கலாம் எபிரேயர் 2:6-9.
ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம்.
இப்போ அருமையானவர்களே, இந்த வசனங்களை கவனித்து வரும்போது, ஏன்னா அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அதே வசனங்களை இங்கே கோட் பண்ணிட்டு சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரணத்தை என்ன பண்ணார், ருசி பார்த்தார். யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களுடைய தேவன், சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்து நேர்த்தியாய் வழிநடத்து கொண்டிருக்கிற தேவன், மனுஷர்களாகிய நம்ம மேலே அக்கறை வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படுவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மரண வேதனை படுவதற்கு அவர் என்ன பண்ணாராம், அனுப்பி வச்சாரு. இதுதான் தேவனுடைய அந்த அளவற்ற அன்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே கவனித்து பார்க்குறோம். ஏன்னா அவருடைய ஒரே பேரான குமாரன் மனிதர்களுக்காக மரணத்தை ருசி பார்ப்பதற்காக, மீண்டுமாக இந்த மனிதர்கள் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்தாரு. தேவனுடைய அன்பு. ஏன்னா மனுஷனே அவர் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் ஏமாத்திரம். ஆனால் தேவன் இப்பேற்பட்ட அன்பை நம்ம மேலே அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா காண்பிச்சார். ஏன்னா தேவன் முதலாவது இந்த உலகத்தை நேசித்து அடுத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் அவரோடு கூட அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறவர்கள் விஷயத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர்களையும் தேவன் என்ன பண்ணுறாரா, நேசிக்கிறாரு. இப்போ தேவன் நம்மை நேசிக்கிறார், இது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? தேவன் நம்மளை நேசிக்கிறார். இது நான் உங்களுக்கு சொல்கிறதோ நீங்கள் எனக்கு சொல்கிறத விட இதை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த இப்பேற்பட்ட தேவன் என்ன நேசிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெருசு. ஏன்னா இன்றைக்கி நம்ம உலகத்திலேயே இருக்கிற ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்னு சொல்லிட்டா யாரை நம்ம சொல்லலாம், யாரையும் சொல்ல மாட்டிங்களா? சரி, யாரோ ஒருத்தர் ஒரு உயர்ந்த பதவியில், ஒரு ரஷ்யாவுடைய அதிபரோ ஒரு அமெரிக்காவுடைய அதிபரோ யாரோ ஒருத்தர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்னா அவருடைய பராமரிப்பிலும் அரவணைப்பிலும் ஒருத்தர் வளர்றாருங்கிற விஷயம் எப்படி இருக்கும், அவருடைய நேரடி மேற்பார்வையில். அவங்கெல்லாம் யாருன்னா அழிந்து போகக்கூடிய மனுஷங்க. ஆனால் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறவர் நம்மளை உங்களையும் என்னையும் நேசிக்கிறாருங்கிற விஷயம் ரொம்ப பெருசு சகோதர சகோதரிகளே. அதுதான் சொல்கிறாரு, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிகர், நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்கள் நிறைந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகர் உங்களே என்னை என்ன பண்ணுறாருன்னா நேசிக்கிறாரு. வாசிக்கலாம் யோவான் 16:27.
நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினாலே பிதா தாமே உங்களை நேசிக்கிறார்.
இப்போ அருமையானவர்களே, தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், அது நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் ஒரு நிபந்தனையோடு கூட அன்பு தேவன் அங்கே என்ன பண்ணுறாருன்னா காண்பிக்கிறாரு. ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் நேசித்தா நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய எஜமானனாக, நம்முடைய மணவாளனாக நாம் அவரை நேசித்தா தேவனும் நம்மளை என்ன பண்ணுறாரா, நேசிக்கிறாரு. இந்த ஒரு நிபந்தனை இந்த வசனத்தில் நமக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார் சகோதர சகோதரிகளை. தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேலே ஏன் இவ்வளோ அன்பு வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ஏன்னா இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற வார்த்தைகள் நாம் என்ன பண்ணுறோம், கவனிக்கிறோம். எப்படி அவ்வளோ அன்பு வச்சிட்டாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி என்ன பண்ணார், காண்பிச்சார். சொல்லிட்டு சகோதரர் அந்த ரீப்ரிண்ட் 5082 சொல்லும்போது என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, பிதா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட காண்பித்த அதே அன்பை நம்மிடத்துலேயும் என்ன பண்ணுறாரா, காண்பிக்கிறார். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட தேவன் காண்பித்த அன்பு அவர் தேவனுடைய முழுமையாக என்ன பண்ணிட்டார், வெளிப்படுத்தி காண்பித்தார். இப்போ இன்றைக்கி நீங்கள் நான் கூட அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும். ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேலே வச்ச அந்த அன்பை தேவன் நம்ம மேலே என்ன பண்ணுறாரு, அங்கே வைக்கிறாரு. இந்த ஒரு காரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாருன்னா சகோதரர், இந்த காரியத்தை நம்ம தெரிய வரும்போது நம்ம புரிஞ்சிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தேவன் கர்த்தர் மேலே வச்ச அன்பை நம்ம மேலே என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. இது ரொம்ப ஆச்சரியமாக அங்கே என்ன பண்ணுதுன்னா இருக்குது. தேவனுடைய அன்பை நாம் உணரும் போது, தேவனுடைய அக்கறையை நாம் புரிஞ்சிக்கும் போது சகோதர சகோதரிகளே, நம்முடைய பலவீனத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். இப்போ நம்முடைய பலவீனத்தை நாம் உணரும் போது, இப்போ நாம் உடனடியாக நம்முடைய சிறிய தன்மையை உணர்ந்து நம்ம தாழ்மைப்படுவதற்கு என்ன பண்ணுவோம், முன் வருவோம். ஆனால் இன்னொரு புறத்தில் யோசிச்சு பார்த்தா, ஒரு பக்கம் தேவனுடைய அன்பை உணரும் போது நம்முடைய பலகீனத்தை நம்ம என்ன பண்ண முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா தேவன் நம்மளை நேசிக்கிறாருன்ற விஷயம் நமக்கு உற்சாகம் தரக்கூடியதாக இருக்குது. ஒரு பக்கம் நம்ம பலவீனமானவர்கள் தான், குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் தேவன் நம்மளை நேசிக்கிறாருங்கிற விஷயம் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அங்கே இருக்குது. ஏன்னா தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. பார்மையானவர்களே, அங்கே ஒரு வசனம் வாசிக்கலாம், 2 Corinthians 12:9.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்.
அப்ப பாருங்க, இங்க பவுல் கூட சொல்றாரு, தேவன் என் மேல வச்சிருக்கிற அன்புல நான் எப்படி இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். நான் பலவீனமா தான் இருக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிற விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன், ரொம்ப பலமுள்ளவனா அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அங்கே குறிப்பிட்றார். ஏன்னா ரோமரில் கூட சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாம் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்ம மேல் வச்ச அன்பை நாம் என்ன பண்ணிக்கிறோம், விளங்க பண்ணுறாரு. பருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளை நேசிக்கிறாருங்கிற விஷயம் இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்தில் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் போராட்டங்கள் அங்கே இருந்துட்டாலும் நம்ம மறந்துட வேண்டாம். சர்வ சிருஷ்டிகர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நேசித்து கொண்டு இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் இதில் நாம் கவனிக்கலாம், தேவன் நம்மை தம்முடைய குடும்பத்தில் தத்தெடுத்து கொண்டார். தேவன் நம்மளை நேசித்தது மாத்திரமில்லை, தன்னுடைய தெய்வீக குடும்பத்தில் அங்கங்களாகும்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, தத்தெடுத்து இருக்கிறாரு. வாசிக்கலாம் எபேசியர் 1:5-6
பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தறின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார்.
பார்மியானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா அங்கே முன்குறித்திருக்கிறார். இந்த ஒரு ஸ்லாக்கியத்துக்கு இன்னொரு விளக்கம் எப்படி சகோதரர் கொடுக்கிறார்னா, அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக, அவரை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டவருடைய சரீரத்தில் அங்கமாகறதுக்கு அவரோடு கூட மரிப்பதற்கான பாக்கியம் நமக்கு இருக்குது. அதுதான் இந்த தெய்வீக குடும்பத்தில் நம்ம இணைச்சிருக்கிறாருன்றதுனா என்னன்னா, கர்த்தரோடு கூட மரிப்பதற்கான பாக்கியம் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றவர்களாக அங்கே இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம எல்லாரையும் இந்த ஒரு உயர்ந்த ஊழியத்துக்காக, வேலைக்காக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முன்கூட்டியே தெரிந்திருக்கிறார். ஆனால் நிரந்தரமான ஒரு இடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நிபந்தனைகள் நமக்கு இருக்குது. தெய்வீக குடும்பத்தில் தேவன் நம்மளை சேர்த்துக்கிறார். முன்குறித்து நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, சேர்த்துட்ருக்கிறார். ஆனால் இந்த தெய்வீக குடும்பத்தில் ஒரு நிரந்தரமான இடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு நிபந்தனைகள் அங்கே இருக்குது. இப்போ என்ன மாதிரியான நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகளில் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் சொல்கிறாரு சகோதரர் ரீப்ரிண்ட் 1:5-9 சொல்லும்போது, சிரமங்களாலும் சோதனைகளாலும் பயிற்சிக்கப்பட்ட பின்னர் தான் மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் என்ன பண்ண முடியும், கடந்து போக முடியும். அப்போது இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன ஒரு பீரியடுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த நிரந்தரமான இடத்த பெற்றுக்கொள்கிறதுக்காக இந்த பயிற்சிகளுக்குள்ளே, சோதனைகளுக்குள்ளே நாம் என்ன பண்ணிட்டுருக்கிறோம், கடந்து போய் கொண்டு அங்கே இருக்கிறோம். இன்னும் வாசிங்க, யோவான் 1:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரத்தை அவர் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய சில அற்புதமான காரியங்களை நம்ம முதல் பாகத்தில் என்ன பண்ணோம், பார்த்தோம். ஒருவேளை பரலோகத்தில் எப்பேற்பட்ட காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலான்னு பார்த்தா நமக்கு என்ன ஆகலை, தெரியல. ஆனால் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய விஷயங்களாக இருக்கட்டும், பூமியில் இருக்கக்கூடிய மலைகள், பள்ளத்தாக்குகள், இன்னும் நறுமணம் வீசக்கூடிய பூக்கள், இன்னும் அநேக விஷயங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகுது. ஆனால் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. இன்றைக்கி இருக்கிற பூமி, இதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை ரொம்ப வியப்பில் கொண்டு போகுது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இவைகள் சபிக்கப்பட்டதாக இருக்குது. அப்போது சபிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பரலோகத்தினுடைய தன்மைகள் எப்படியாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சகோதர சகோதரிகள். ஏன்னா இவைகளே ரொம்ப பெருசாக நம்ம நினைக்கிறோம். சில இடங்களை போய் பார்க்கணும், சில இடத்தெல்லாம் நம்ம கவனிக்கணும்னு என்ன பண்ணுறோம், பிரியப்படுறோம் இல்லையா, ஏன்னா அங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குன்னு. ஆனால் அவைகளுக்கும் மேலானதை தேவன் வந்து அங்கே வச்சிருக்கிறாரு பரலோக வாசிகள் ஆபதுக்காக. அந்த தெய்வீக குடும்பத்தில் உங்களை என்னையும் சேர்த்து கொள்றதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, அப்போ தேவனுடைய குடும்பத்தில் அங்கமாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே தேவன் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் மேலே அன்பும் அக்கறையும் என்ன பண்ணுறாரு, காட்டுகிறவராக அங்கே இருக்கிறாரு. ஒரு வசனம் வாசிங்க, கலாத்தியர் 4:6.
காலம் நிறைவேறின போது மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
அப்ப பாருங்க, நீங்க புத்திரர்களாக இருக்கிறபடியினால், இப்ப தேவன் என்ன விரும்புறாருன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடணும். அப்படின்னா என்னன்னா, அவருடைய பிள்ளைகளாக தேவனோடு கூட, பிதாவோடு கூட நெருக்கமான உறவை நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. எந்த அளவுக்கு நாம் அவருடைய கிருபைகளையும் அன்பையும் இரக்கத்தையும் பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் என்ன பண்ணணும், காணப்படணும் அப்படி சொல்லி தேவன் என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை, அந்த ஒளியை நம்ம மற்றவர்களுக்கும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, பிரகாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் தெய்வீக குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவன் என் மேலே காண்பித்த அதே அன்பை தான் உங்கள் மேலே என்ன பண்ணியிருக்கிறார், காண்பிச்சிருக்கிறார். அப்போ இந்த தெய்வீக குடும்பத்தில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விரோதமாக நாம் என்ன பண்ண முடியாது, செய்வதற்கு அங்கே என்ன இல்லைன்னா வாய்ப்புகள் அங்கே இல்லை. வாசிக்கலாம் 1 யோவான் 3:1.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை.
பாருங்க, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது தேவன் நம்ம மேல வச்ச அன்பு இது உலகத்துக்கு என்ன ஆகிறது இல்லை, புரியறது இல்லை. இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் தான் என் தேவன் சொல்லி நம்ம போயிட்டு வெளியில சொன்னா என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மளை பிள்ளைகள் என்று என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாரு. அவர் நம்ம மேலே காண்பித்த அன்பு ரொம்ப பெருசு. அப்போ தேவனுடைய அந்த ஒரு குடும்பத்தில் நம்மளை அங்கமாக சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப பெரிதாக இருக்குது. இதை நாம் உணர்ந்துட்டோம்னா தெய்வீக குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் விஷயத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா தீங்கு செய்ய மாட்டோம். அடுத்து 3வது ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறாரு, தேவனுடைய அக்கறை மற்றும் நினைவு பற்றி. இது வாசிக்கலாம் மத்தேயு 7:7.
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்.
இப்போ அருமையானவர்களே, இந்த வசனத்தினுடைய இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஆஸ்க், சீக், நாக். இந்த 3 வார்த்தைகள் அங்கே இருக்கும், கேளுங்கள், அப்புறமா வந்து தேடுங்கள், அப்புறம் தட்டுங்கள்ன்ற வார்த்தைகள் அங்கே வருது. இது 3த்துடைய முதல் லெட்டரை நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் என்ன வார்த்தை தான் வரும் சொல்கிறாங்கன்னா ஆஸ்க்ன்ற வார்த்தை தான் வரும். இந்த ஆஸ்க், சீக், நாக்குங்கிறதுடைய முதல் 3 லெட்டர் எடுத்து போட்டாலும் என்ன தான் வரும், ஆஸ்க்குங்கிறது தான் என்ன பண்ணுன்னா வரும். ஏன்னா சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். ஏன்னா நமக்கு என்னது தேவைன்றது தேவனுக்கு என்ன ஆகும் நன்கு தெரியும். அதனால் எதுவும் அவர்கிட்ட கேட்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்கு என்னத்தான் போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா கேளுங்க, தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க, கேளுங்கள் என்று தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா கொடுக்கப்பட்டிருக்குது. சகோதர சகோதரிகளே, பரலோக தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜபங்களுக்கும் 3 பாசிபிளான பதில்களை வந்து எப்பவுமே என்ன பண்ணுறாருனா கொடுக்குறார் சொல்கிறார். 1, நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் ஆம் சொல்லுவார், இல்லைனா இல்லை சொல்லுவார், இல்லாட்டினா என்ன சொல்லுவார், வெயிட் பண்ண சொல்லுவார். 1, கேட்குற விஷயத்துக்கு தேவன் என்ன சொல்லுவார், எஸ்ன்னு சொல்லுவார், இல்லைனா நோ சொல்லுவார், அப்படி இல்லைனா என்ன பண்ண சொல்லுவார், வெயிட் பண்ண சொல்லுவார். அப்போ நம்மளுடைய பட்சத்திலிருந்து நம்ம தேவன்கிட்ட என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா சகோதர சகோதரிகளே, கேட்கணும். ஏன்னா கர்த்தர் கேட்டார், அந்த கடைசி நிமிஷத்தில் கூட கர்த்தர் என்ன பண்ணார்னா கேட்டார் தேவனிடத்தில். இந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகும்போது பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல கேட்டார். நாம் கூட சகோதர சகோதரிகளே கேட்கணும். தேவனுடைய அக்கறையும் அன்பும் அவருடைய பராமரிப்பும் அங்கே இருந்துச்சு கர்த்தர் விஷயத்தில். ஆனாலும் கர்த்தர் அங்கே என்ன பண்ணார், கேட்டார். நாம் கூட என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதான் சொல்கிறாரு, ஏன்னா இந்த கேட்குற விஷயத்தை பற்றி சொல்லும்போது ரீப்ரின் 4:5-6-8 அங்கே சொல்லும்போது, இந்த ஸ்லைடில் இருக்கா, ரீப்ரின் 4:5-6-8 இதில் என்ன விஷயங்கள் சொல்லுவார்னா, இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான சில முக்கியமான உதவிகளை தேவன் வந்து நம்ம கேட்குற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறது இல்லையான்னா கொடுக்கறது இல்லை. நமக்கு முக்கியமாக தேவை, அந்த ஒரு ஹெல்ப் தேவை, ஆனால் அதை உடனடியாக தேவன் நமக்கு என்ன பண்ணுறது இல்லையா, கொடுக்கறது இல்லை. ஏன்னா நாம் அவரிடத்துல கேட்கணுங்கிறத தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறார் சொல்லிட்டு அங்கே சகோதரர் அங்கே எழுதுறாரு. ஏன்னா தேவன் ஆசீர்வாதத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார், ஆனால் அது வேணுங்கிற விஷயத்த நீங்கள் நான் கேட்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறாருன்றதை என்ன பண்ணுறாருன்னா அங்கே குறிப்பிடுறாரு. இப்போ சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவன்கிட்ட என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா கேட்கணுங்கிறத தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே குறிப்பிடுறாரு. அப்போ இதிலிருந்து நம்ம என்னத்தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படி சொன்னால், தேவனுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு, அவருடைய சித்தத்தை செய்ய நாடுகிறவர்களுக்கு தேவன் நிச்சயம் என்ன பண்ணுறாரு, கவனித்துக்கு கொள்கிறாரு. வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் தேவன் அங்கே என்ன பண்ணுறாருன்னா செய்கிறார். அது ஒருவேளை நம்முடைய மாம்ச தேவையாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய தேவைகளாக அங்கே இருக்கலாம். ஆனால் தேவன் அவைகளை என்ன பண்ணுறாரு, செய்யக்கூடியவராக அங்கே இருக்கிறாருன்ற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம மேலே அன்பும் அக்கறையும் அங்கே காண்பிக்கிறார் சொல்லும்போது நம்ம அவரிடத்துல என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா தேவைகளுக்கு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து நான்காவது ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறாரு. தேவன் நம்மை பயிற்றுவித்து ஒழுங்குபடுத்துகிறார். God trains and disciplines us. பயிற்றுவித்து ஒழுங்குபடுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு லீவெல்லாம் கேட்டுட்டு பிரயாசம் எடுத்துகிட்டு கன்வென்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம் இல்லையா? தேவன் நம்ம எல்லாரையும் ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்ல, தேவன் நம்ம எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. இந்த உன்னதமான அழைப்பில் நம்மளை எல்லாரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? நேரம் கடந்து போது. தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னு எல்லாரும் அமைதி. தேவன் தான் அழைச்சிருக்கிறாரு இல்லையா? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? சரி, முழுசாக எனக்கு கேட்கலீங்க பிரதர், மன்னிச்சிருங்க. அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்மளை எல்லோரும் தேவன் என்ன பண்ணுறாரு, பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு? சகோதர சகோதரிகளே, நம்மளை அழைத்ததும் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து இந்த ரட்சிப்பினுடைய திட்டத்தில் அவரோடு கூட இணைந்து செயல்படுறதுக்கு, அந்த மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே கூடியிருக்கிறோம். நாமளும் அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், கடந்து போவோம் சொல்லி வாசிக்கலாம். எபிரேயர் 12:6.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
இப்போ பாருங்க அருமையானவர்களே, இதில் நீங்கள் மறந்தீர்கள்ன்ற வார்த்தையை தான் நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. மறந்தீர்கள்ன்ற வார்த்தையை தான் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த சிக்ஷைகள் சோதனைகள் வரும்போது, அந்த அனுபவங்களுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன ஆகிடுறோன்னா சோர்ந்து போயிடுறோம். இப்போ என்ன நமக்கு தெரியறதில்ல, மறந்து போயிடுறோம் அப்படின்னா, இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாரு, அக்கறை வச்சிருக்கிறாரு. அவர் நம்ம திரைக்கு அந்த பக்கம் கடந்து போகிறதுக்காக நம்மளை தயார் பண்ணுகிறாருங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். அதனால தான் இந்த சோதனைகள் சிக்ஷைகள் நமக்கு தேவன் பிள்ளைகள் என்று கருதி அனுமதிக்கும் போது நாம் என்ன ஆகிடுறோன்னா சோர்ந்து போயிடுறோம். சகோதர சகோதரிகளை, அதான் சொல்கிறாரு, நீங்கள் மறந்துடாதீங்க. தேவன் உங்கள் மேலே எப்படி இருக்கிறாரு, அன்புள்ளவராக அங்கே இருக்கிறாருன்ற விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா குறிப்பிடுறாரு. ஏன்னா ஒரு பெரிய உபத்திரவத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பூமியில் சம்பவிக்க போகிற அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான கிருபை யாருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாருனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அங்கே இருக்குது. தப்பித்து கொள்ளும்படியான கிருபையை தேவன் வந்து அங்கே என்ன பண்ணுறாருனா கொடுக்குறாரு. இது 2:162 இருக்குது. தப்பித்து கொள்ளும்படியான கிருபையை அங்கே தேவன் வந்து அங்கே கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் வசனம் வாசிங்க, லூக்கா 21:36.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
அப்போ பாருங்க, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக கொடுக்கப்படுகிற ஒரு பாதுகாப்பு. அப்போ தேவன் நம்மளை எல்லாரும் பூமியிலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது வச்சிருவாரா அப்படின்னா அப்படி செய்யறதில்ல. அப்போ பூமியில் வரப்போகிற ஆபத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நடக்கும், எப்படி நாம் இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிய தானியலுடைய நண்பர்கள் விஷயத்தில் அந்த அக்னி சூளை அங்கே எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த அக்னிக்கு மத்தியில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அக்னியினுடைய அனல் அவங்க மேலே என்ன ஆகலை, எந்த பாதிப்பையும் கொண்டு வரல. அதே போல தான் இந்த வரப்போகிறதான சம்பவிக்க போகிறதான இந்த உபத்திரவத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவாங்க, ஆனால் அந்த காப்பாற்றப்படுதல் பூமியிலிருந்து வெளியே கொண்டு போகிறதா இருக்காது, அதுக்கு மத்தியிலிருந்து அவர்கள் என்ன பண்ணப்படுவாங்க, காப்பாற்றப்படுவாங்கங்கிற விஷயத்தை அவர் அங்கே குறிப்பிடுறாரு. வாசிக்கலாம் யோவான் 14:3.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன்.
அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் கூட. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் மறுபடியும் வந்து உங்களை கொண்டு போவேன், எங்கன்னா ஆயத்தம் பண்ணப்பட போகிற ஒரு ஸ்தலத்துக்கு. ஆண்டவரோடு கூட நாம் எல்லாரும் இணையறோம், இன்றைக்கே நம்ம எல்லாம் இணையிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இமேஜின் பண்ணிவிடுங்க. அப்போ இணையும் போது அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திரைக்கு அந்த பக்கம் போயிட்டு ஆண்டவரோடு இணைஞ்சு நம்ம என்ன செய்வோம், பூலுகை பூமியை ஆளுகை செய்வோம். நன்றி பிதா. அப்போ சகோதர சகோதரிகளே, தேவனும் ஆண்டவரும் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி மீண்டும் வந்து உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போவேன் அப்படி சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு போய் நாம் என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லி சொன்னால், அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான், அதுக்கான பயிற்சியை தான் தேவன் நமக்கு இங்கே என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, கொடுத்துட்ருக்கிறார். எல்லாரையும் நேசிக்கணும், அங்கே போய் என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஆளுகை செய்கிறது மட்டும் நீங்கள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, எல்லார் மேலே நீங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அன்பு செய்யணும் சகோதர சகோதரிகள். அதுக்கான பயிற்சியை தேவன் உங்களுக்கு இங்கேயே என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, கொடுத்து கொண்டு அங்கே இருக்கிறாரு. ஏன்னா அதைத்தான் நம்ம எங்கே பார்ப்போன்னா, சாலமோனுடைய ஆலயத்தினுடைய கற்கள் நமக்கு நினைவுக்கு இருக்குது இல்லையா. அந்த கற்கள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மொத்தம் தயார் பண்ணப்பட்டு என்ன பண்ணப்பட்டுச்சு, அங்கே வந்து பொருத்தப்பட்டது போல. நம்ம எல்லாரும் அந்த மகிமையான ஆலயத்தில் போய் இணையணும்னா, இப்போ இங்கே என்ன பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டு அங்கே இருக்கிறோம். அப்போ ஏற்ற காலம் ஒன்று வரும். வாசிக்கலாம் 1 Peter 5:6.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்.
அப்போ பாருங்க, ஏற்ற காலம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. அந்த காலத்தில் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா, அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா மறந்துடாதீங்க, இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவன் உங்கள் மேலேயும் என் மேலேயும் அன்பு வச்சிருக்கிறாருன்ற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, மறக்காதீங்க. ஏன்னா சகோதர சகோதரிகளே, தாவீது ராஜாவை நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். ஏன்னா தாவீது ராஜாவினுடைய விஷயங்கள் வரும்போது சுவிசேஷ யுகத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி, இந்த புத்திரர்களாக தத்தெடுக்கப்படக்கூடிய ஆவி கொடுக்கறதுக்கு முன்னாடி, தாவீது வானத்தினுடைய காரியங்களை கவனித்து பார்த்து என்ன பண்ணுறாருனா, ஒரு நிலையான பக்தியையும் விசுவாசத்தையும் தேவன் மேலே அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, உறுதிப்படுத்த முடிஞ்சுது. புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவி கிடைக்கல, சுவிசேஷத்தினுடைய நற்செய்தி இல்லை. அந்த சமயத்தில் அவர் வானத்தினுடைய காரியங்களை கவனித்து பார்த்து தேவனுடைய தெய்வீக குணங்களோடு என்ன பண்ணுறாருனா, அந்த வல்லமையை அவர் புரிஞ்சுட்டு ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப பக்தியாக, ரொம்ப அன்பு இருந்துட்டு தேவனுக்கு அருகாமையில் என்ன பண்ணிட்டாருன்னா, தாவீது போனார் சொல்லிட்டு சகோதரர் இதெல்லாம் ரீப்ரிண்ட் 3:1-3 பேசிட்டு வருவார். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, வானங்களையும் இயற்கையினுடைய காரியங்களையும் அதனுடைய உதவி எதுவுமே இல்லாமல் தாவீது அதை என்ன பண்ணிட்டார் அந்த காலத்தில் செய்தாரானால், பெந்தகோஸ்தேக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியின் மூலமாக சுவிசேஷமானது சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் உயர்ந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாத நிலையிலேயே தாவீதை அந்த காரியங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, தேவனுக்கு அருகாமையில் கொண்டு போனதானால், இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்களாக சுவிசேஷம் இன்னும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் கவனிச்சு அங்கே பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவார், வாசிங்க அடுத்த ஸ்லைடு போகும்போது அதை வாசிக்கிட்டோம்.
அப்போஸ்தலன் பவுல் இந்த திசையில் நமது கவனத்தை ஈர்க்கிறார். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று கூறுகிறார்.
இப்போ பாருங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு, இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்ங்கிற அப்போஸ்தலனுடைய இந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை எவ்வளோ பேர் இன்றைக்கி நம்ம பின்பற்றுறோம். ஏன்னா அது அநேகர் என்ன ஆகிடுறதில்லை, பின்பற்றுறதில்லை. ஏன்னா அவர் கவனித்து பாருங்கள்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறார் இந்த ஒரு ஓட்டத்தில். ஆனால் அதை நாம் என்ன பண்ணுறது இல்லையா, கவனித்து அங்கே பார்க்கறது இல்லை அப்படின்ற விஷயத்தை கூட என்ன பண்ணுறாருனா குறிப்பிட்றார். ஏன் அவரை கவனித்து பார்க்கணும்னு சொல்லி அப்போஸ்தல் சொல்கிறாருன்னா, சகோதரர் எழுதுறாரு, ஒரு சபையினுடைய அப்போஸ்தலனா, சபையினுடைய தலையா, சபையை வழிநடத்துகிறவரா, சபையினுடைய போதகரா, சபையினுடைய மேய்ப்பரா, தேவன் யாரைத்தான் வச்சிருக்கிறார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறாரு. அதனால தான் அப்போஸ்தல் சொல்றாரு, நீங்க இயேசுவை என்ன பண்ணுங்க, கவனிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு சபைக்கு எல்லாமே அவராகத்தான் தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறார்னா அங்க வச்சிருக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவன் மீதான அந்த பக்தியும் அந்த அன்பும் எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை என்ன பண்ணிட்டு போகும், வழி நடத்திட்டு அங்கே போகுங்கிற விஷயத்த அங்கே குறிப்பிடுறாரு. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயத்தை பற்றி அங்கே பேசுறாரு. வாசிங்க எபிரேயர் 12:3.
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள்.
இப்போ விபரீதங்களை சகித்து அவரை நீங்க என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் வாசிக்கலாம் அந்த ஸ்லைடு பிரதர், ஐயோன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். வாசிங்க ஸ்டார்.
ஐயோ, தேவனுடைய உண்மையான பிள்ளைகளில் எத்தனை பேர் மனதில் சோர்ந்து தளர்ந்து முக்கியமான பரிசை இழக்கும் அபாயத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரையும் அவர் எதிர்ப்புகளை எவ்வளவு விசுவாசத்துடன் சகித்தார் என்பதையும் சிந்திக்கவோ ஆராயவோ புரிந்து கொள்ளவோ முயற்சிக்கவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் முழுமையையும் அவரில் வெளிப்பட்ட வெளிச்சம் இருளில் பிரகாசித்தும் மதிக்கப்படாததையும், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, சிந்தித்தால் தங்களிடமிருந்து வரும் வெளிச்சமும் மதிக்கப்படாமல் போகாமல் என எதிர்பார்க்கலாம்.
பாருங்க அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், நினைத்து கொள்ளுங்கள்ங்கிற வார்த்தையை இன்னைக்கு அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கவனிக்க தவறதுனால பரிசை இழக்கக்கூடிய அபாயத்தில் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு இருந்து தனக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை சகித்தாருங்கிற விஷயத்த சரியாக புரிஞ்சு கொள்ளாதது தான் இதுக்கு காரணம். ஏன்னா பாருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டுச்சு. அந்த வெளிச்சம் வெளிப்பட்டும் ஜனங்கள் அவரை என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னா மதிக்கலை, அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணலை, மதிக்கலை. இதை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து கூட வெளிச்சம் வெளிப்படும் போது சிலர் மதிக்காம போகலாம். அதை நீங்க எதிர்பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, எதிர்பாருங்க. ஏன்னா கர்த்தர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட வெளிச்சத்தை மதிக்கலை ஜனங்க. அதே போல உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தை கூட இன்னைக்கு மதிக்காம போறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கர்த்தர் நீதிக்காக அநீதியா எவ்வளவு துன்பப்பட வேண்டி இருந்ததுங்கிற விஷயத்த நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஏன்னா பாருங்க, எவ்வளோத்தான் சகோதரர் தொடர்ந்து எழுதும் போது, நீங்க எவ்வளோத்தான் நல்ல எண்ணத்தோட செயல்பட்டாலும் தவறாக புரிந்து கொள்றதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இது நீங்க சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா கர்த்தரை கவனிச்சு பாருங்க, கர்த்தர் தன் ஊழியத்தில் எல்லாருடைய நன்மைக்காக நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்திருந்தும் அவரை என்னத்தான் சொன்னாங்க, தீமையான வார்த்தைகள் பேசி அவரை கடைசியில் கொண்டு போடுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்க கடந்து போயிட்டாங்க. சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை சொல்லிட்டு அப்போ வேதம் நமக்கு தெளிவாக கூறக்கூடிய விஷயம் என்னன்னா, சோதனைகளும் பரீட்சைகளும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ரொம்ப அவசியம். கர்த்தரை கவனித்து பார்த்து இவைகளை சரியாக நாம் ஏற்றுக்கொண்டோமானால் நமக்கு இது நித்திய ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன பண்ணும், வழி நடத்தும். ஏன்னா சகோதர சகோதரிகளே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நேசித்த தேவன் உங்களையும் என்னை என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எல்லாரும் போயிட்டப்போ கூட சொல்கிறாரு, என் பிதா என்னோட இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் தொடர்ந்து அந்த ஓட்டத்தில் அவரை முன்னேற வச்சுது. நாம கூட இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்தில் தொடர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி போகணும்னா பிதா நம்மளை நேசிக்கிறாருங்கிற விஷயத்த நாம் என்ன பண்ணிட வேண்டாம், மறந்துட அங்கே வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா அங்கே குறிப்பிடுறார். அப்போ அருமையானவர்களே, கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த புயல், இந்த சோதனைகள் கர்த்தர் தலையிட்டு சமாதானம்னு சொல்கிற வரைக்கும் இது என்ன ஆகிட்டு தான் இருக்கும், தொடர்ந்து போய்கொண்டே தான் அங்கே இருக்கும். அப்போ இந்த அர்ப்பணிப்பினுடைய பாதையில் சோதனைகளும் சிரமங்களும் நமக்கு எப்படி இருக்குது, இருந்துகிட்டே தான் இருக்குது. சில வேளைகளில் நமக்கு எப்படி தோணும்னு சொல்லி சகோதரர் சொல்கிறாருன்னா, சில வேளைகளில் இந்த ஒரு குறுகலான பாதையில் நம்ம கடந்து போகும்போது நம்ம படக்கூடிய பாடுகள், சிரமம், பிரயாசம் இதெல்லாம் ஒன்றும் பலனே இல்லைங்க. இப்போ நம்ம கூட பிரயாசப்பட்டு டிக்கெட் இல்லாமலாம் கஷ்டப்பட்டு கன்வென்ஷனுக்கு வரும்போது சில வேலைகளில் யோசனை எப்படி வரும்னு சொல்கிறாரு, இதெல்லாம்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் சொல்லும்போது இதெல்லாம் நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற சிந்தனையே நம்முடைய எதிராளி நமக்குள்ளே கொண்டு வருவார் அப்படி சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் உங்களுக்கு கொடுக்காது, இதனாலலாம் ஒன்றும் நன்மை இல்லை அப்படி சொல்லி ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உங்களுடைய எதிராளி அங்கே என்ன பண்ணுவார்னா கொண்டு வருவார். ஏன்னா நம்ம போகக்கூடிய பாதை அப்படிப்பட்ட பாதை. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செய்யணுங்கிறதுக்கு நீங்கள் கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்க. ஏனெனில் பிதா நம்மளை என்ன பண்ணுறாருனா சிநேகிக்கிறார். சகோதர சகோதரிகள், திரையை அந்த பக்கம் கடந்து போகிறதுக்கான பாதை நமக்கு முன்பாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, காண்பிக்கப்பட்டிருக்குது. அதில் கடந்து போகும்போது இந்த மாதிரியான சோதனைகள் நமக்கு ஏற்படும் போது நம்ம நினைவில் வச்சுக்கணும், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாருன்ற விஷயத்தை நம்ம அங்கே என்ன பண்ணோம்னா கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சகோதரர் எழுதும்போது என்ன சொல்கிறோன்னா, ஒருவேளை நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு தீமையான வார்த்தைகள் நம்ம மேலே சொல்லிட்டு எல்லாத்தையும் பொய்யா நம்ம மேலே சொல்லிட்டா கூட உங்களுக்கு அங்கீகாரம் தேவனிடத்திலிருந்து வருதுங்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு ஜனங்கள் எல்லாரும் வந்து இவர் பொய் பேசுகிறாரு, பெயல் செபிலினுடைய தலைவன் அப்படி எல்லாமே கர்த்தரை பற்றி தவறான வார்த்தைகள் பேசிட்டாலும் அவருடைய அங்கீகாரம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு, பிதா கிட்ட இருந்து வந்துச்சு. அப்போது கர்த்தர் இயேசு எப்படி இருந்துட்டாரோ அதே போல் நீங்களும் நானும் கூட பிதா நம்மளை நேசிக்கிறாருங்கிற அந்த ஒரு உறுதித்தன்மையோடு கூட நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா இந்த ஓட்டத்தில் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. ஏன்னா அருமையானவர்களே, இந்த ஒரு விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் இந்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். கடைசியாக சில வசனங்கள் வாசித்து நம்ம முடிவுக்குள்ளே போகலாம். வாசிக்கலாம் ரோமர் 8:31.
இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
ஆமாம், அருமையானவர்களே, யார் நம்மளை எதிர்த்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக அங்கே நம்ம முன்னாடி இருந்துட்டாலும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு. இது எல்லாவற்றையும் பார்க்கிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறாரு. அப்போது இந்த ஒரு உற்சாகத்தோடு நாம் என்ன பண்ணணும்னா இந்த ஓட்டத்துக்குள்ளே கடந்து போகணும். ஏன்னா தேவனுடைய சித்தம் கூட எப்படி தான் இருக்குதுன்னா ரீப்ரிண்ட் 1949 சொல்லும்போது வாசிங்க.
தேவனுடைய சமூகத்தில் நாம் எங்கு இருந்தாலும் சந்தோஷம் நிறைந்தவர்களாகவே இருப்போம். அவருடைய பிள்ளைகள் யாவரும் அவரில் சந்தோஷமாக இருப்பது அவர் சித்தமாயிருக்கிறது. இந்த ஆசிர்வாதத்திற்கு தகுதியுள்ளவர்களாக ஜீவிக்காவிட்டால் நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போம். நமக்கு உண்மையிலேயே அன்பான கடவுள் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள கடவுள். அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார்.
அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் எங்க இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் எங்க இருந்தாலும் சந்தோஷம் நிறைந்தவர்களாக அங்கே இருப்பாங்க. அப்படி இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக கூட அங்கே இருக்குது. இந்த ஒரு சந்தோஷம் நிறைந்த அந்த ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்கலைன்னா நம்முடைய ஜீவியத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு, குறைவு அங்கே இருக்குது. ஏன்னா சகோதர சகோதரிகளே, நமக்கு இருக்கிற தேவன் அன்பான தேவன் நமக்கு இருக்கிறாரு. நம்மை நேசிக்கக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எப்போதும் சந்தோஷத்தோடு இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்தில் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் இருந்துட்டாலும் கடந்து போவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா முயற்சி எடுப்போம். ஏன்னா தேவனுடைய கைகளின் கிரியையாக இருக்கிற இந்த வானத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை நாம் என்ன பண்ணோன்னா பார்த்தோம். இடி சத்தத்தை நாம் கேட்குறோம், வானத்தினுடைய நட்சத்திரங்களை நாம் என்ன பண்ணுறோம், கவனித்து பார்க்குறோம். ஆனாலும் சகோதர சகோதரிகளே, இது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நம்மை நேசிக்கிறாருங்கிற வார்த்தை இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்தில் நம்மளை உற்சாகம் ஊட்டக்கூடியதாக அங்கே இருக்குது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிருஷ்டிப்பினுடைய விஷயங்களில் அதை ஒவ்வொன்றத்தையும் செஞ்சவர் எப்படி இருப்பார், அதை விட பெரியவராக அங்கே என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறார். அப்போ இந்த ஒரு புரிதலோடு கூட நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா, நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையில் தொடர்ந்து உற்சாகத்தோடு முன்னேறுவதற்கு பிதா நம்மை சிநேகிக்கிறார் என்ற வார்த்தையோடு கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா கடந்து செல்வோம். பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே அவருடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான வாய்ப்பிற்காக கன்வென்ஷன் கமிட்டியில் இருக்கிற அருமையான சகோதரர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.
கிறிஸ்து